குமாரை கொண்டு அங்கையில் கட்டுவார் தக்கவானவராத்த உயிர்ப்பதி நக்கண்ணாமம் நமச்சிவாயவே. அக்குமாலை உண்டி உத்ராட்ச மாலை கையில் வைத்து அங்கையில் தம்முடைய கையினாலே எண்ணுவார் 108 உரு 108 உரு என்று எண்ணுகின்றவர்களை தக்கவானவரோடு தகுவிப்பதி. அவரை தேவர்களோடு ஒருவராக கொண்டு போய் வைக்கக்கூடியதுதான் இந்த திருவிந்தெழுத்தாகிய மந்திரம். நான் சப்தம் சொல்றேன். அப்ப எண்ணுதல் என்றால் உரு போடுதல். அதை சொல்ற இப்படி திருநாமம் எழுத்த நான் காலையிலும் சாயந்தரத்திலும் உரு போடுதே. ஏன் ஏழமை அதனாலே எனக்கு அறியாமையினால இதெல்லாம் தெரிஞ்சுக்கல. ஒரு சுவாசம் எத்தனை இருக்கு, ஒரு சுவாசத்து ஒரு தர சொல்லணும், அது மாதிரி சொல்ல முடியாது. அதனால 100 குறதையான்னு சொல்லணுங்கிறதுலாம் 216 வச்சிருக்கிறார்கள். எந்த விவரம் எனக்கு தெரியாத ஏழை பேர்பட்ட முட்டாள். இந்த முட்டாளாகிய நான் திருவைந்தெழுத்தை சொல்லாது போனேன். நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு. சரி, எனக்கு தான் தெரியலையே. அறிவுள்ளவர்களோட கூடி சேர்ந்த இடத்துல போய் கொஞ்சம் கலை ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம் அல்லவா? அப்படிப்பட்ட கலைஞான இடத்தையும் நான் போய் சேராம போயிட்டேன். நன்னிலேன் கலை ஞானிகள், கலையையும் ஞானத்தையும் உடையவராகிய பெரியவர்கள் தம்மோடு நன்னிலேன் சேரல. அடியார் கூட்டத்தோட சேர்ந்திருந்தா அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்நேரம், எனக்கு இதெல்லாம் சொல்லி இருப்பார்கள். அவரோடு சேரவில்லை. நல்வினை நயவாதே. ஏன் நான் அடியார் கூட்டத்துக்கு போறேன்னா அதுக்கு எனக்கு நல்வினை இல்லை. நல்வினை இருந்தா தான் அடியாரோடு சேர முடியும். ஒரு ஜென்ம புண்ணியம் இருந்தா தான் அடியோடு சேர முடியும். அந்த புண்ணியம் இல்லைன்னா அந்த சவகாசம் கிடைக்காதான். காமனி சுவாமிகள் இரவேண்டத்தில் வேண்டுகோள் கேட்கிற போது உருமாயுடன் நீனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமரம் உறவு வேண்டும். உன் திருவடியை நினைக்கின்ற அடியாருடைய உறவு எனக்கு உன் அடியார் கூட்டத்துல நான் ஒருவனாய் என்று எதுக்காக கேட்டான்னா அப்பதான் நான் நல்லவனாகலாம். நமக்கு அடிக்கடி அவர்கள் நல்ல புத்தியை சொல்லி சொல்லி நம்மை திருத்துவார்கள். அதனால அவரே கேட்கிறார் என அடியார் கூட்டத்தில் ஒருவனாக வைக்க வேண்டும். அங்கே சொல்றாரு நான் அடியார் கூட்டத்தில் ஒருவனா இல்லாம போயிட்டேனே என்று இவர் வேதனைப்படுவதாலே தான் இதை கற்றறிந்த அந்த ராமலிங்க சுவாமிகள் அது அப்படி சொல்லுகிறார். உருமாயுடன் நீனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமரம் உறவு வேண்டும். உன் திருவடியை நினைக்கின்ற அடியாருடைய உறவு எனக்கு உன் அடியார் கூட்டத்துல நான் ஒருவனால் என்று எதுக்காக கேட்டான்னா அப்பதான் நான் நல்லவனாகலாம். நமக்கு அடிக்கடி அவர்கள் நல்ல புத்தியை சொல்லி சொல்லி நம்மை திருத்துவார்கள். அதனால அவரே கேட்கிறார் என அடியார் கூட்டத்தில் ஒருவனாக வைக்க வேண்டும். அங்க சொல்றாரு நான் அடியார் கூட்டத்தில் ஒருவனா இல்லாம போயிட்டேனே என்று இவர் வேதனைப்படுவதாலே தான் இதை கற்றறிந்த அந்த ராமலிங்க சுவாமிகள் அது அப்படி சொல்லுகிறார். உத்தமரோடு என்னை வாழவை என்று இரவகத்தில் வேண்டார். திருவாசகத்தில் இருக்கிற பல செய்திகளை மனசில் வாங்கி 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 ராமலிங்க சுவாமிகள் அப்படியே வேறு வாக்கியமாக கொடுக்கிறார். அதனால திருவாசகத்துக்கு விரோதம் இல்லை. திருவோட்பாவை சில பேர் ஒதுக்கிறார்கள். அது திருமுறை அல்ல, 12 திருமுறைக்கு அம்பாற்பட்ட ஒரு நூல். ஆனா அதுவும் ஒரு நல்ல ஞான நூல், நல்ல ஞானத்தையும் அறிவையும் சிறப்பையும் தரக்கூடியதான ஒரு நூல் தான். அதனால எதிர்வாதமாக புறக்கணிக்க முடியல. இந்த திருவாசக கருத்து தான் அதுல நிறைய வருது. அதை படிச்சுட்டோம்னா மறுக்காது, நமக்கு இடம் தராது. கண்ணிலேன் நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடு நல்வினே நயவாதேகே. மண்ணிலே பிறந்திறந்து மண்ணாவதற்கு உறுப்பது என்றேனே. இந்த பூமியிலே பிறக்கிறேன், பிறந்து வருவேன், செத்து போறேன் என தூக்கி போய் பூமியில புதைக்கிறாங்க. புதைச்ச உடம்பு திரும்பவும் மண்ணாவோ. மண்ணிலே பிறந்து மண்ணிலே நான் மண்ணோடு மண்ணா கலந்து போவதற்கு இருக்கிறேன். இப்படி உடுப்படுகின்ற ஒரு பயனற்று போன என்னை அண்ணல் ஆண்டு நன் அடியாரை போட்டிய அதிசை கட்டார். அந்த பெருமான் என்னை ஆண்டு கொண்டார், தன் அடியாரில் சேர்த்துக் கொண்டார். பொத்தை ஓம் சுவர் புழு பொதிந்து உளுத்த அசும்பு ஒழுங்கிய பொய்கூரை. பொய்கூரை இந்த உடம்பை பொய்கூரை என்கிற பொய் என்றால் நிலையாததாகிய ஒரு வீடு, நிலையில்லாத ஒரு கூர் குடிச்ச வீடு. இந்த வீடு எப்படி கட்டியிருக்கு வீடுன்னா, அந்த வீட்டுக்கு உள்ளே போவா வெளியே வர்றதுக்கு ஜன்னல் வாசப்படியெல்லாம் இருக்கணும், வாரம் இருக்கணும். வாரம் என்பது வாசல். நம்ம உடம்புக்கும் 9 துவாரம் இருக்கு. ஒன்பது துவாரங்களை உடையதாகி வீடு வீடு கட்டுறோம். 4 பக்கம் ஜோதிச்சு அடைச்சுட்டா வச்சுக்கோ. வீடு கட்டி என்ன வீட்டுக்குள்ள போக முடியாது, வெளியில வர முடியாது. நமக்கு உள்ளே வெளியில இருந்து காற்று வரணும், ஜன்னல் வேணும். ஆகவே துவாரங்கள் ஒரு வீட்டுக்கு கேள்வி. அது போல ஆண்டவன் ஒன்பது துவாரத்தோடு இந்த கூட படைச்சான். ஒத்தை சுவரு கற்களை வந்தது மேல் ஒன்று அடுக்க வந்து அடுக்களை சேர் வைத்து கட்டணும். அதோட மாம்சம் என்ற சேர் வைத்து இந்த உடம்பு கட்டி எழுப்பாக இயக்கம் அதுக்கு மேல சேரு. ஆனா ஊன் சுவரு மாம்சம் என்ற சேற்றினாலே கட்டப்பட்ட சுவரை உடையது இந்த உடம்பு. புழு பொதிந்து இந்த வீட்டுக்குள்ள நல்லவர் வாசம் பண்ணல, நாற்றம் எடுத்த புழுக்கள் வாசம் பண்ணுகின்றன இந்த உடம்பு. அந்த புழு பொதிந்து உழுத்து பயனற்றதாகும் போகிறது. அசம்பு ஒழிய துர்நாற்றமான பொருட்கள் வெளியிலே ஒழுகின்றன, மலமாகவும் சலமாகவும் நித்தம் போகிறது. இந்த உடம்பில் இருந்து அசம்பு ஒழுகுகிறது. ஒழுகிய பொய்கூரை நிலையாமை உடையதாகிய இந்த உடம்பு. இத்தை இப்பேற்பட்ட இந்த இழிதகவாகிய இந்த உடம்பை நான் என்ன நினைச்சேன், இதுக்கு என்ன பேர்னு ஒருத்தன் கேட்டா இது மெய் அப்படின்னு. மெய் தான் உடம்பு, இதுக்கு பேர் மெய் என்று சொன்னேன். மெய்னா உண்மையானது. பொய்யா இருக்கிற உடம்பை போய் நான் மெய் என்று சொல்லி எல்லாரும் ஏமாத்தி நானும் ஏமாத்தேன். இத்தை மெய் என கருதி இதை உண்மை என்று நான் எண்ணி நின்று இடக்கடல் கடல் இந்த உடம்புக்குள்ளே இருந்து துன்பமாகிய கடலுக்குள்ளே மூழ்கி போனே. இடக்கடல் சுவித்தலை அந்த கடல் கடவே ஒரு சுடி வேற வந்தது. அது என்ன சொல் வெள்கடை என்று மகளிராஜி மகளிர் சொல்லல, ஒரு உருவகம் விட்டு போச்சு. இடரை கடல் என்று உருவம் என்ன, துன்பமாகிய கடல் கடலை துன்பத்தை கடல் என்று சொன்னது போல சுழிக்கு ஒரு உருவகம் சொல்லியிருக்கிறோம். பெண்களாகி சொல்லணும், அது பெண்கள் அங்க இருக்கிற ஏகதேச உருவம். உன்னை உருவச்சு உன்னை உருவம் என்னாமல் ஏகதேச உருவகம். சுழித்தலை படுவேனே மாதராகிய சுடியிலே கட்டி தடுபாடுகின்ற என்னை முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழுச்சோதி. இறைவன் எப்படி இருக்கிறான், முத்து போல வெண்மையாகவும் மாமணி கருப்பானி நீலமணி போலவும் மாணிக்கம் சிவந்த மணி போலவும் வைரத்த ஸ்படிகம் போல நிறமில்லாததாகவும் பவளம் சிவப்பு நிறம் உடையதாகவும் எல்லா நிறமும் ஒன்று சேர்ந்து இருக்கிற முழு ஜோதியாக இருக்கிறார் இறைவன். முத்துன்னு மட்டும் தனியா சொல்ல முடியல, உடம்பு பூரா வெண்மையா பெருநீர் பூச்சி இருக்கிறதுனால புத்தாகிய ஒளி இருக்கு. கழுத்துல பார்த்தா கணவரேன்னு ஒரு நிறம் இருக்கு, அது நீலமணி. மாமணி மான்னா கருப்புன்னு அர்த்தம், மாமணி நீல நிறமான மணி, அதனுடைய ஒளியும் இருக்கு. அடுத்தாற் போல மாணிக்கம் அவர் உடம்பே சிறப்பா இருக்கு, செம்மேனி அம்மா சிவப்பு நிறமும் இருக்கு. வைரத்த ஸ்படிகம் போல இருக்கு, அந்த இறைவனை நிறுத்தி பார்த்தா அவன் நிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சாமான் தான் அது கொடுத்து. இறைவன் நின்றுட்டு இருக்கான், அவருக்கு பின்னே ஒரு சாமான் இருக்கு. அவனை பார்க்கும்போது இறைவனை ஊங்கவே பின்னே இருக்கிற பொருளும் தெரியுது. அந்த இறைவன் எப்படி இருக்கான், சிவந்த மேனி உடையவனா சோப்பு கண்ணாடி உன்னை வச்சுட்டு பின்னாடி இருக்கிற பொருளை நான் பார்க்கலாம் இல்லையா, வெளியிலிருந்து பார்க்கிறவன் சோப்பு கண்ணாடி வழியா பார்க்கலாம், வெள்ளை கண்ணாடி வழியா பார்க்கலாம், பின்னே இருக்கிற பொருளை பார்க்கிற கண்ணாடி போலவும் இருக்கிறான் அவன் இருக்கிறான். பவளம் போன்ற திறமுடையவனாகவும் இருக்கிறான். முழுச்சோதி இத்தனையும் ஒன்று கூடிய முழுமையான ஒளிவாக ஒளிவடிவமாக இருக்கிறான். ஆக இறைவனை ஒரு பொருளாக சொல்லாமல் இத்தனையும் ஒன்று கூடிய ஒரு பொருளாக வைத்து காட்டிக் கொள்வன். இத்தனை பொருளாகவும் அந்த இறைவன் இருக்கிறானா. பவளத்தின் முழுச்சோதி அத்தன் அப்பேற்பட்ட சோதிய உடையனாகிய அத்தன் இறைவன் ஆண்டு தன்னடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமி. அவன் அடியாருடைய கூட்டிய ஒரு அதிசயத்தை நான் பார்த்தேன். நீக்கி முன்னனை தன்னொடு நிலாவகை புறம்பையில் புகப்பெய் முன்கனை தன்னொடு நிலாவகை நீக்கி. அந்த இறைவனோடேதான் உயிர் இருக்கு, உலகம் இருக்கு, ஆணவம் இருக்கு, எல்லாம் இறைவனுடைய வியாபாரத்தில் தான் இருக்கு. இறைவனை விட்டு அவைகள் விலகி தனியா இல்லை. அதுபோல இறைவனுடைய வியாபாரத்துக்குள் இருக்கிறான் அந்த உயிர், அது அந்த ஆணவமாகிய இருட்டுக்குள் ஒடுங்கி கிடக்கிறது. அப்ப இறைவன் என்ன பண்ணா, அந்த உயிரை ஆணவத்திலிருந்து பிரிக்கிறதுக்காக கொஞ்சம் பிரிச்சு எடுத்து தான் விலகி கொண்டான். தான் விலகி கொண்டு தன்னுடைய சக்தியை மட்டும் அங்கே உள்ளே போச்சு சொல்றான். அது துரோதான சக்தி என்ற ஒரு சக்தி அங்கு உள்ள போது மறைப்பு சக்தின்னு பேர். அது மறைப்பாற்றல். அப்போ தன்னை சக்தின்னு தெரிவிச்சுக்காது, தான் உள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மினுக்கு மினுக்குன்னு வெளிச்சுட்டு காட்டு. அந்த சின்ன உயிரில அந்த உயிருக்கு கொஞ்சம் அறிவு வரும். அப்போ ஓஹோ நாம் இத்தனையிலேயா கிடக்கிறோம், இத்தனை பொருள் இருக்கா இங்கே என்று அந்த உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரிவான். அப்படி அறிய வர ஆரம்பிச்சவனே அந்த உயிரை தனியா பிரிச்சு இப்போ உடம்பு கொடுக்கிறான் இறைவன். அதை சொல்றார் முன்கனை. முன் என்பது ஒரு காலம், அதாவது மாணவத்தோடு மட்டும் அழிந்து கிடக்கின்ற ஒரு காலம். கேவல நிலையிலேயே அது மிக ஆதி கேவல நிலை, முதல் கேவல நிலை, வெறும் ஆழத்தோடு மட்டும் கிடந்து கொண்டிருக்கிற உயிர் இருக்கிற நிலை. அந்த ஆதி கேவல நிலையை விட்டு எனை நிலாவகை அதில் நில்லாதபடி நீக்கி ஆணவத்திலிருந்து கொஞ்சம் பிரிச்சு கொண்டு வந்து குழம்பையில் புகை பெய்து அப்புறம் இந்த உடம்பை கொடுத்தா, உடம்பை கொடுத்தவுடனே இப்போ ஒரு கேவல நிலை வரும், உடம்பு வரும்போது சகல கேவலம் என்று சொல்லும். அது ஆணவத்தோடு மட்டும் கிடைக்கிறது முதல் கேவல நிலை, ரொம்ப இழிந்த நிலை. அதுக்கு அடுத்தது சகல கேவலம், சகலம் என்று சொல்லும்படியான அந்த மாயா காரியத்தோடு கூடியிருக்கிற ஒரு கேவலங்கள். புகை பெய்து நோக்கி அப்புறம்தான் தந்தையார் ஞானக்கண்ணாலே அந்த உயிரை பார்க்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா அது நல்ல பொருளாக தூய்மையுடைய பொருளாக மாறணுமே என்று தன்னுடைய காருண்ய கடாட்சம் செய்கிறான். கண் பார்வையினாலே அதற்கு திருவரு நோக்கம் செய்கிறார். நுண்ணிய நொடியன சொல் செய்து அப்புறம் மக்கள் வடிவத்தை கொடுத்தான். கொஞ்சம் தேடி வந்தபோது ஒரு நாள் குருநாதரா வரான். அப்படி குருநாதரா வந்து உட்கார்ந்து இருக்கிற போது அப்படி கண்ணால் பார்க்கிறார். அத நோக்கு நோக்கு அது சற்று தீட்சை, கண் பார்வையாலே பார்க்கிற ஒரு தீட்சை. அந்த தீட்சையை கொடுத்தான், அவரை பக்கத்துல வந்து உட்கார வச்சான். காதோட காதாக திருவேந்தெடுத்து உபதேசம் பண்ணான். நுண்ணிய சொல் செய்தி, நுண்ணிய சொல், நொடியன சொல், ரெண்டா பிரிக்கணும். நுண்ணிய நொடியன சொல் செய்து என்று வரும்போது நுண்ணிய சொல் மிக நுணுக்கமான ஒலிமயமாயிருக்கிற திருவேந்தெழுத்து. திருவேந்தெழுத்து என்பது பரம காரண ஒலி, காரணத்திலேயே இன்னும் நுணுக்கமான காரண ஒலியாக இருக்கக்கூடிய திருவை. அந்த திருவேந்தெழுத்தாகிய நுண்ணிய சொல்லை என் காதலே உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணியாச்சு. அவரை கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயிர் தேடி வர்ற போது எப்படி நான் மோட்சம் அடைவேன் என்று இறைவனிடத்திலே குருநாதரிடத்திலே அந்த ஆத்மன் கேட்கிறார். ஆத்மன் கேட்கிற போது அவன் வாய் திறந்து பதில் சொல்ல சின்முத்திரைக்கு ஒரு புதிய வார்த்தை இங்க கொடுக்கிறார் மாணிக்கவாசர். சின்முத்திரைன்னு சொல்லாம நொடிக்கிற வருவம் இருக்க, கையை நொடிக்கிற ஒரு உருவம் இருக்க பாருங்க, அதையும் செய்து நொடிக்கிற செயல் என்று சொடிக்கிற போது மூணு வரல நீக்கணும், அந்த ஆட்காட்டு வரலையும் கட்டவரை சேர்த்து முடுக்கணும், அப்ப நொடி என்ற சத்தம் உண்டாகும். சில பேர் இந்த வரல சொல்லுவாங்க, சில இந்த அது அவங்களுடைய பழக்கத்தினால விரல மாறும். ஆனா இதுதான் முறையானது என்று நொடிக்கு இலக்கணம். ஆகவே சின்முத்திரைய நொடி என சொல், சின்முத்திரையினாலே அவனுக்கு விளக்கி சொன்னார். ஆனால் கணவன் மாய என்ற மூன்று மலர்கள் உன்னை விட்டு தனியா பிரிந்து போயிருந்தோம். ஆத்மாவாகி இந்த ஆழ்காட்டி விரலானது, ஆழ்காட்டினான ஆன்மாவை காட்டுகிறது, ஆன்மாவை காட்டுகிற இந்த விரல் தனிவிரல் என்று சொல்ல ஒப்புற்ற இறைவனாகி இடத்துல வந்து சேரணும். சேர்ற போது இறைவனுக்கு சமமா இருக்கூடாது, இறைவனுக்கு பணிவா உள்ளடங்கி இருக்கணும் என்று இந்த வார்த்தையை வாயால சொல்லாமல் கை நொடி மாத்திரத்தாலே காட்டினார், சின்முத்திரையாலே காட்டிவிட்டார். சின்முத்திரை என்பது நொடி மாத்திரை, நொடி முத்திரை, நொடி என்று சொல்கிற முத்திரையினாலே சொல்லிவிட்டாரா. ஆனா நொடியன சொல் செய்து இப்படிலாம் உரை வாங்கினா எவ்வளவு கஷ்டமா இருந்தார். யாராலையும் மற்றவர்களால் சொல்ல முடியாது. உரையில இருக்கு, நான் உரையில இருக்கிறத பார்த்துதான் உங்களுக்கு சொல்றேன். இது என்னுடைய சொந்த உரை அல்ல, உரையில இருக்கு. ஆனா நல்லா தெளிவா உங்களுக்கு அவங்க படிச்சு போடுவாங்க. நொடியன சொல் செய்து சின்முத்திரையினாலே கோரி அவனையும் எழுதிருவாங்க, அவ்வளவுதான் எழுதுவாங்க. ஆனா அது நொடி என்பதும் சின்முத்திரை என்பதும் எப்படி ஆச்சு என்பதை நாங்கள் விளக்கிட்டு வழியாக இருக்க. நுகமின்றி விழாக்கைத்து, விழாக்கைத்து என்பது உழவு செய்தல், விழாக்கைத்தல் அது ஒரு உழவர்களுடைய பாஷை. வயல்ல உழவு செய்கிறானே அவன் விழாக்கச்சு விழாக்கட்டாச்சு அப்படின்னா அது அவனுடைய பாஷை. இன்னைக்கு உழவு போட்டாச்சு, நிலத்துல உழவு உழுதாச்சுங்கிறத விழாக்கைத்து, அது உலக வழக்கச்சல். ஆனா உழவு செய்யணும்னா நுகத்தடி வேணும், மாடு வேணும். முகத்தடியும் மாடும் வச்சு ஊனும். இறைவன் என்ன பண்ணாரு, நுகமின்றி விழா கைத்து, நுகத்தடியோ மாடோ இல்லாமல் இந்த ஆத்மாவை செய்து விட்டோம். ஆண்டவன் என்ன பண்ணான், நுகத்தினியும் இல்ல மாடும் இல்ல எதுவும் இல்லாமல் பக்குவம் செய்தார். நிலத்தை உழுது பக்குவம் செய்து போல அந்த ஆண்டவனுடைய உள்ளத்தை என்ன சொன்னார், நூனிய சொல் செய்து நொடியன செய்து அப்போ நொடியன செய்து அங்கே நுகத்தினி என்று அவனை பக்குவப்படுத்தி விட்டார், உழுது விட்டார். அவனுக்கு மாடு வேண்டியதில்லை, நோட்டடி வேண்டியதில்லை. இப்படி உழவன் இறைவனுக்கு இதனால் செய்ய முடியும். இறைவனுக்கு எந்த காரியம் செய்வான், எதையே போடாம ஒரு செடிய முளைக்க வைப்பான். வித்தின்றி நாறு செய்வானும், இது அப்பா சுவாமியுடைய தேவார். வித்தின்றி விதை இல்லாமல் நாறு நாட்டை முளைக்க வைப்பான். நான் விதை போட்டாதான் முளைக்கும், விதை போட்டா விட சட்டமும் முளைக்க மாட்டேன். நம்முடைய அதிர்ச்சி அப்படி இருக்குன்னா விதை போட்டா முளைக்கும். சில பேர் விதை போட்டு கூட ஏன் நாட்டு சரியா விளைகளா வெத்து பயன் இல்லாது சரியா முளைக்காத வித்தா போச்சு. ஆனா இறைவர் விதையே போடாமல் முளைக்க வை. அதான் வித்தின்றி நாறு செய்வானும், அந்த வித்தியத்தை நாடு செய்வதைத்தான் இங்கே விழா. நுகமின்றி விழாக்கை, நுகத்தடி இல்லாமலே உழவு செய்து இவர் வேறொரு விதமா சொல்லி காட்டுற. இப்படி செய்து தூக்கி முன் செய்த பொய்யற தூக்கி, அதாவது இழிவனை உப்பை உண்டாக்கி தூக்குதல்னா சமன் பார்த்தன். திராசை படிச்சான், ஒரு திராசை தட்டு மேல கீழே போகாம சமமா வர அப்படி வருவதுதான் இழிவனை உப்பு. இழிவனை உப்பை தூக்கி உண்டாக்கி முன் செய்த பொய்யற முன் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்க துகள் அற ஆணவமாகிய குற்றமும் நீ. முன் செய்த பொய் என்பது பாவம் வினை கண்மம், துகள் என்பது ஆணவமாகிய குற்றம். இந்த ரெண்டையும் நீக்கி தொழுதறி சுடறு சோதி நீக்கி, துகள் அறுத்து எழுதறி சுடறு சோதி, துகளை நீக்கி எழுகின்ற சோதி தானே சுயமாக பிரகாசிக்கின்ற ஜோதிமயமாக ஜோதி ஆக்கி, அந்த ஜோதியை என் மனத்துக்குள்ளே உண்டாக்கி ஆக்கி ஆக்குகின்றவன். ஆக்கி என்பது வினையச்சம் அல்ல, ஆக்கி என்பது ஆக்குகிறவன் என்றும் அவன் அவள் அடிவேனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே. ஒடுங்கி என்பது வினையச்சமாக கொள்ளக்கூடாது. ஒடுங்கி என்பது உலகத்தை ஒடுங்க வைத்த மகா சங்காரக்காரனே என்று உரைகிறார். ஒடுங்கி என்பது வினையச்சம் போல் இருந்தாலும் அது எழுவார். அதே மாதிரி இங்கு ஆக்கி என்பது ஆக்குகிறவன் உண்டாக்குகிறவன். ஆண்டு தன் அடியரின் கோப்பிய அதிசயம் கண்டார், அப்பேற்பட்ட இறைவன் அடியாரோடு என்னை சேர்த்து வைத்து விட்டார். முற்ற ஆக்கையின் குருபொருள் நறுவலர் எழுதரு நாற்றம் போல் பற்றாவதோர் நிலையில் பரம்பொருள் அப்பொருள் பாராதே பெற்றவா பெற்ற பயனது நுகர்ந்திடும் பித்தர் சொத்தெழியானே. அத்தன் ஆண்டு தன் அடியரர் கூட்டிய அதிசயம் கண்டானே. உற்றையாக்கையின் நமக்கு கிடைத்திருக்கிறார் உடம்பு வந்து வாய்த்த உடம்பு. இந்த வாய்த்த உடம்பு நாம் இறைவனை கேட்டு பெற்ற உடம்பல்ல. நாம் கேட்டாலும் கேட்ட உடம்ப கொடுக்க மாட்டான். நாம் முன்ன என்ன வினை செஞ்சோமோ அதுக்கேற்பதான் உடம்பு கொடுக்கும். நாம் செய்த புண்ணிய பாவத்துக்கு உற்ற யாக்கை, உற்ற யாக்கை என்பது நாம் பூர்வ ஜன்மத்தில் செய்திருக்கிற புண்ணிய பாவத்துக்கு ஏற்பட்டால் போன்ற ஒரு உடம்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த யாக்கையில் குருபொருள், அந்த யாக்கையிலே இருக்கிற குருபொருளாக இருக்கிறது உயிர். அந்த உயிருக்கு உயிராக இருக்கிற குருபொருள் கடவுள். உடம்பு உடம்புக்குள் இருக்கிற குருபொருள் ஆத்மா, ஆத்மாவுக்குள் இருக்கிற குருபொருள் அங்கே சிவம். இந்த குருபொருள் என்பது ஆத்மாவையும் சிவத்தையும் ரெண்டையும் குறிக்கிறது. குருபொருளாகிய அந்த பெருமான் நறுமலறியழிதறு நாற்றம் போல், ஒரு பூ பூக்கிற காலத்திலே அந்த பூவிலிருந்து வெளியிலே வாசனை வரும். பூவை பார்க்கலாம், பூவை தொடலாம், பூவை பறிக்கலாம், எடுக்கலாம். நிலையில் பிடிக்கக்கூடியதான ஒரு நிலை இலாப்பரம் பொருள் இல்லாத ஒரு பொருள். பூவிலைகள் என்ற நாற்றத்தை எப்படி நாம் கையாலே பிடிக்க முடியாதோ அதுபோல நம் உடம்பு உடம்புக்குள் உயிர், உயிருக்குள் உயிராக இறைவன் இருக்கிறான். ஆனா அந்த இறைவனை பிடிக்க முடியுமா? முடியாது. அதுதான் சொல்றாரு, பூவிலிருந்து எழுகின்ற வாசனை எப்படி பிடிக்க முடியாதோ அதபோது பற்றக்கூடியதான நிலை இல்லாததாகிய பரம்பொருள், பிடிக்க முடியாதவனாகிய அந்த பரம்பொருள். அப்பொருள் பாராதே, அந்த பொருளாகிய பெருமானே நான் உணர்ந்து பார்க்காமல் அல்லது மற்றவர்கள் உணர்ந்து பார்க்காமல் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் கடவுளை சரியாக உணர்ந்து கொள்ளாமல், கடவுள் யார் என்று எல்லாரும் வெளியில சொல்ல வந்துட்டான், கடவுள் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்து கொள்ளவே முடியாது.
அப்படி தெரிந்து கொள்ள முடியாதவனாய் இருக்கிற பெருமானே தெரிந்து கொண்டவர்களைப் போல ஒவ்வொரு மதத்தவரும் வியாக்கியானம் பண்றான். கடவுள் இப்படி இருக்கான், கடவுள் அப்படி இருக்கான், கடவுள் அப்படி இருக்கான் என்று ஒவ்வொரு மதத்தவர்களும் சொல்லுகிறார்களாம். அப்படி பத்தனாவதோ நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் பாராதே, அப்பொருள் எப்படி இருக்கும் என்று உண்மையை உணராமல் பெற்றவா பெற்ற பயன் அது நுகர்ந்திடும். அந்த கடவுளை ஏதோ ஓரளவுக்கு அப்படி நெருங்கி கொஞ்சம் தெரிந்து கொண்டார்கள். அப்படி தெரிந்து கொண்டவன் தான் தெரிந்ததை சொல்ல வந்தார்கள். ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த அளவிலே கடவுளை பற்றி பேச வந்தார்கள். ஆறு குருடர்கள் ஒரு சட்டத்துக்கு மேல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கார்கள். அப்போ இது வெகு தூரத்துல ஒரு யானை வருது. யானை ஒலிக்கின்ற மணி ஓச கேட்டது. ஆறு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டாரு, யானையை நீ பாத்திருக்கியான்னு. இல்லப்பா, நான் ஒருத்தர் நானும் பாக்கல நானும் பாக்கலன்னு எல்லாரும் சொல்லிட்டான் ஆறு குருடனும். அப்படியானா இன்னைக்கு எப்படியாவது இந்த யானை கிட்ட வரும், நிறுத்தி நான் பார்த்தோம்னோம் என்றார்கள். சட்டத்துக்கு ஓரமா வந்தோடனே இந்த குருடர்லாம் சத்தம் போட்டு, யானைக்காரனே இந்த யானையை நிறுத்துப்பா, யானையை நான் பார்க்கணும், யானையை பார்க்கணும், நீங்க காசு கொடுக்கணுமே. என்ன, நாங்க ஏதோ பிச்சை எடுத்து வச்சிருக்கிறோம், இந்த காசை உனக்கு கொடுத்துறோம், காசை கூட வாங்கிட்டான், யானையை நிறுத்திட்டான். இந்த ஆறு குருடர்களும் யானைகிட்ட போனார்கள். ஒருத்தன் தும்பிக்கைய தடவி தடவி பார்த்து அங்கேயே நிக்கிறான். அதுக்கு அப்பாலும் யானை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருத்தன் யானையினுடைய காதை தொட்டு பார்த்து, காது ஆடுறதையே பார்த்து காது விட்டியே நின்றுட்டு அப்பால் போல. ஒருத்தன் வயிற தடவி 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 பார்த்து அங்கேயே நின்று விட்டான். ஒருத்தன் கொம்ப தடவி பார்த்தான், ஒருத்தன் பின்னாடி இருக்கிற பால தடவி பார்த்தான். இப்படி யானையினுடைய ஆறு அங்கங்களையும் ஒவ்வொருத்தரும் பார்த்தார்கள். பிறகு யானையை பார்த்தாச்சான்னு கேட்டான் பாகன். பார்த்தாச்சு, நீ போகலான்ட்டார். இந்த ஆறு பேரும் திண்ணையில உட்கார்ந்தார்கள். யானை எப்படி இருந்து நான் பார்த்துட்டோம் இப்ப ஆறுபடி. ஆறு பேரும் பேச ஆரம்பித்தார். யானை எப்படி இருக்கு, அதே அப்பா நெல்லடிக்கிற உலக்க மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னான். அவன் வந்து தும்பிக்கையை தொட்டு பார்த்தவன். தும்பிக்கை ஒரு நீளமா மொத்தமா இருந்ததுனாலே நெல் உடிக்கிற உலக்க மாதிரி யானை இருக்கு. கேட்க அப்படி கிடையாதுப்பா, நெல்லு இடிச்சா அந்த நெல்ல போட்டு புடைப்பார்களே முரம் முரம் மாதிரி இருந்தது, அப்படித்தான் யானை இருக்கும் என்று காதை மட்டும் தொட்டு பார்த்தோம் சொன்ன. இன்னொருத்த யானையுடைய கால தடை பார்த்தோம், பெருசா இருந்ததா. நீங்க ரெண்டு பேரும் கிடையாதுப்பா, உலக்கையும் இல்ல முரமும் இல்ல. அந்த நெல்ல போட்டு இடிக்கிற உரல் எப்படி இருக்கும், அந்த உரல் மாதிரி அவ்வளவு மொத்தமா இருந்தது யானை. அதுல உலக்கையும் கிடையாது முரமும் கிடையாது அங்கேன்னு அவன் வாதம் பண்ணான். இப்படி ஒவ்வொருவரும் தாம் கண்டதையே யானைக்கு இலக்கணமா பேசினார்களே தவிர யானையை முழுமையாக யாரும் கண்டு பேசவில்லை. அதுபோல இந்த உலகத்தில் இருக்க அறுவகை சமயத்தார்கள் தாம் தாம் கண்டதையே கடவுளுக்கு இலக்கணமாக சொன்னார்கள். எல்லாத்தையும் கேட்டு ஒரு உருமத்தமாக்கி முழு உண்மையை கண்டு சொல்லவில்லை என்கிறார். பெற்றவா பெற்ற பயன் அது, தாம் தாம் அனுபவத்தினாலே பெற்ற பெற்ற பயன்களையே கொண்டு அது நுகர்ந்தீடும் அதை அனுபவிக்கின்ற பித்தரு அறுவை சமயத்தாராகிய மயக்கர். பித்தர் என்றால் மயங்கி கிடக்கிறவர், பிராந்தர். அது சித்தாந்தத்தில் அவங்க என்ன ஆச்சார் சொன்னா, பிராந்தர் பிராந்தி குடிச்சவன், மயக்க அடிச்சு போனவன் அப்படின்னு சொல்றார். மயங்கி போனவர்கள், கடவுள் உண்மையை சரியா அறியாதவர்கள் சொல் அவர்கள் சொல்லுகிற சொல்லை தெரியாமே தெரியக்கூடாது. அவர்கள் சொல்ல கேட்டோம்னா நான் வந்து முன்னேற முடியாது. ஏன்னா அவர்கள் இறைவனை முழுமையாக கண்டறிந்து சொன்னவர்கள் அல்ல. அப்படி அதை நீ தெரிய வேண்டாம் என்று குருநாதர் வந்து இவருக்கு சைவ சித்தாந்தத்தை உபதேசம் பண்ணிட்டார். மாணிக்க வாசகருக்கு அறுவை சமயத்தாராகிய புறச்சமயத்தார் கொள்கையை நீ கேட்காத, நான் முழு உண்மையை சொல்லுகிறேன் என்று ஞானாச்சரியனாக வந்த இறைவன் பிரம்மம் எது என்று அவருக்கு சொன்னார். பிரம்மமாவது என்ன என்பதை மாணிக்க வாசகருக்கு தெளியப்படுத்தினான் அந்த குருநாதர். வேற ஒரு பாட்டில் சொல்றார், நான் பிரம்மம் பிரம்மன் சொல்லுகிற கடவுள் யார் என்று நான் எல்லாரும் கேட்டு பார்த்தேன், எனக்கு யாரும் மனசு தெளிய சொல்லவில்லை. குருநாதர் கேட்டேன், குருநாதர் தான் எனக்கு சொன்னார் என்று பின்னே படிக்க போற ஒரு பாட்டை நான் பார்க்க போறோம். ஆகவே கடவுளை பற்றி தெளிய வைத்தவனாகிய ஆண்டவன் ஆண்டு தன் அடியரை கூட்டினான். என்ன அதிசயம், இருள் கிழிந்து எழுந்திட்டதோர் வல்வினை சிறுகுடில். இது இந்த உடம்பு சிறுகுடில், சிறிய குடிசை. நம்முடைய உடம்பு ஒரு சின்ன குடிசை. அது இந்த குடிசை எதனால் வந்தது, வல்வினை சிறு குடில், போன போன ஜென்மத்தில் செய்த கொடிய வினையினாலே உண்டான உடம்பு. இருள் தெளிந்து எழுந்திட்டதோர், இருட்டு உள்ளே நிறைந்து கிடக்கும்படியான ஒரு குடிசை. அதாவது ஆணவ இருள் நிறைந்திருக்கிறது இந்த உடம்புல. இந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் வர்றதுக்கு வழி இல்லை, அப்படி இருட்டு இருக்குன்னு ஒரு பொது பொருள். ஆனா ஆணவமாகி இருட்டு பொறிந்திருக்கக்கூடிய வலிய வினையினாலே உண்டாக்கிய சின்ன குடி. வல்வினை சிறு குடி. வினை என்றால் கட்டுகின்றவன். வீடை கட்ட கொத்தனான கைத்திறமை ஆகிய வினையினாலே உண்டாக்கப்பட்ட குடிசை மாதிரி என்னுடைய வினை கட்டி கொடுத்தது இந்த உடம்ப. ஆக வினை என்பது கைத்திறன், அது கட்டுமானம் கட்டுகின்ற கொத்தனுடைய கைத்திறம். இப்ப நம்முடைய உடம்புக்கு வரும்போது அந்த உடம்புல இந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் வர்றதுக்கு வழி இல்ல, அப்படி இருட்டு இருக்குன்னு ஒரு பொது பொருள். ஆனா ஆணவமாகி இருட்டு பொறிந்திருக்கக்கூடிய வள வலிய வினையினாலே உண்டாகிய சின்ன குடி. வல்வினை சிறு குடி. வினை என்றால் கட்டுகின்றவன். வீடை கட்ட கொத்தனானுடைய கைத்திறமை ஆகிய வினையினாலே உண்டாக்கப்பட்ட குடிசை மாதிரி என்னுடைய வினை கட்டி கொடுத்தது இந்த உடம்ப. ஆக வினை என்பது கைத்திறன், அது கட்டுமானம் கட்டுகின்ற கொத்தனுடைய கைத்திறம். இப்ப நம்முடைய உடம்புக்கு வரும்போது அந்த வினை என்பது பொருள் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் ஆகியவனே. இதனாலே வந்து சிறுகுடில் இது இத்தை பொருள் எனக்கு அழித்து. இந்த இடத்துல படிக்கிறத ஜாக்கிரதையா படிக்கணும். சிறுகுடில் இது, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கு, வித்தை என்று புத்தகத்துல அச்சு அப்படித்தான் போட்டான். வித்தைன்னா ஏதோ தான் படிச்ச கல்வியறிவு, ஏதோ பெரிய ஞானம் என்ற பொருள்ல எல்லாரும் படிச்சு படிச்சு ஏமாந்துவோம். வித்தை பொருள் எனக்கு அழித்து அப்படிங்கும் போது ஞான பொருளை எனக்கு இறைவன் கொடுத்தான் என்றே எல்லாரும் நினைச்சு கொண்டு பொருள் சொல்லி போவார்கள். அதல்ல இது என்று சொல்லிவிட்டு இத்தை இந்த உடம்பை பொருளனை எனக்கு அழித்து நீ இந்த பொருளை வச்சு வியாபாரம் பண்ணிடு, உடம்ப வச்சு உலகத்துல நல்ல நல்ல புண்ணியங்களை தேடு, மோட்சத்துக்கு போற வழியை ஆராய்ந்து கண்டுபிடி என்று எனக்கு ஒரு மூலப்பொருள் கொடுத்து இந்த உலகத்துல விட்டு அனுப்பலாம். இத்தை பொருள் எனக்கு அடித்து அருநரகத்திடை விழப்புகின்றேனே. கடைசியில இறைவன் என்ன பண்ணா, இந்த உடம்பாகிய பொருளை கொடுத்து நீ மோட்சத்துக்கு போற வழியை தேடுறான்னு கொடுத்தான். நான் எங்க போறது வழி பார்த்தேன், நரகத்தை போட்டு வழி தேடிட்டேன். நரகத்திடை விழப்புகின்றேனே, நரகத்தில் போய் விழும்படியாக பாவங்களை செய்து கொண்டிருக்கிற என்னை. ஆக வித்தைன்னு பிரிக்க கூடாது, வகர உடம்படிமையா நீக்கணும். வித்தில உள்ள வி அதை ரெண்டு அழுத்தா பிரிச்சு இவ் என்பதை வகர உடம்படிமையா தள்ளிவிட்டு இதை என்பது இத்தை இதுன்னு முதல்ல முடிச்சாரு இல்லையா, சிறு உடில் இது இதை எனக்கு கொடுத்தான், இந்த உடம்பை எனக்கு கொடுத்தான் வாக்கியம் போகுது. அங்க ஏன் வகர உடம்படிமை கொடுத்திருக்காங்கன்னா இது என்பதில் ஒரு உகரம் இருக்கு, அதுக்கு பின்னாடி இத்தை என்பதில ஈ வந்தா உரத்து இகரம் ஏறி, அதாவது குற்றியல் உரத்தின் முன் உயிர் ஏறி முடியும் என்ற ஒரு விதி இருக்கு இல்லையா, அது மாதிரி ஏறி போடும். ஆனா இது என்பது குற்றியல் உரம் அல்ல, இது குற்றியல் இதுங்கிற வார்த்தை குற்றியல் உரம் அல்ல. அப்போ இது உயிரேறி இடம் கொடுக்க முடியாதனால அது ரெண்டு உயிருக்கு நடுவில் வகர உடம்புமையும் வந்துட்டுது. வகர உடம்பை கொடுத்து பாட்டு பாட்டு போட்டார். இது அவர் இலக்கணம் படிச்சதுனால அவர் அவ்வளவு அழகா கொண்டு போயிருக்கார். இலக்கணமே படிக்காதவனுக்கு நீ இத்தையா வித்தையா எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாது. ஆனால் நாம் ஜாக்கிரதையா அச்சு போடுகிறவர்கள் கூட இப்படி வித்தைன்னு போடக்கூடாது. குடுமானவர்கள் இப்ப யாரும் இந்த இலக்கணம்லாம் படிச்சு தெரிஞ்சு கொள்ளக்கூடவங்க இருக்காங்க. அதனால வித்தையின் போட்டு இவ்வளவு குழப்பம் உண்டாக்கி தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து நிக்க வேண்டிய அவசியம் இல்லாம வித்தையிலே பிரிச்சு போட்டிருந்தாங்கன்னா படிக்கிறவனுக்கு கவலையே இல்லாம வகரம் உடம்புடுமை. வித்தையிலே வகரத்தை உடம்புடுமையா நீக்கி விட்டா சரியா படும். இத்தை பொருளன்று எனக்கு அழித்து அரநரகத்திடையே விழப்புகின்றேனே, தெருளும் மும்மதில் கொடிவரை நொடிவரை இழிதர சினப்பகத்தொடு சென்றி. அப்படி விழப்போகின்றவனாகி இருந்த என்னை இறைவன் ஆட்கொண்டான். அவன் இறைவன் எப்படி கெட்ட கிட்டிக்காரன், தெருளும் மும்மதில் ரொம்ப ஆராய்ச்சி செய்து கட்டப்பட்டதாகிய மூன்று மதில், ஒன்னு பொன்னாலே ஒன்னு வெள்ளியாலே ஒன்னு செம்பினால் மூன்று மதில்கள் கட்டியிருந்தார்கள். மும்மதில் அந்த மூன்று மதிலையும் ரொம்ப திறமையா கட்டியிருந்தான் மூன்று ராட்சசன். சிவபெருமான் ஒரே நொடியில அழிச்சுட்டாரியா, நொடி வரை ஈடி தர அவர் கையால் நொடி நொடிச்சா எவ்வளவு நேரம், அதுக்குள்ள அந்த முப்புறத்தை அழித்து விட்டார். ஞானசம்பந்தர் சொல்லுவார், உருந்துருளும் அளவையினில் முப்புறத்தை இடித்தார். ஒரு கையில ஒரு உருந்த உளுந்த வச்சு அப்படி உருட்டணும் வச்சுங்க, அந்த உளுந்து தன்னைத்தானே சுட்டி கொள்வதற்கு ஒரு முறை சுட்டி கொள்ள எவ்வளவு நேரம் எடுக்கும், அந்த நேரத்துக்குள்ள முப்புறத்தை இடித்து விட்டான். அது ஒரு குறைந்த கால அளவை காட்டுவதற்காக, உளுந்து உருளும் அளவை ஒரு உளுந்து தன்னைத்தானே சுத்தி கொள்வதற்குரிய கால அளவு எவ்வளவு குறைச்சலோ அந்த கால அளவை விட இன்னும் சீக்கிரத்திலே முப்புறத்தை எரித்து விட்டான் இறைவன் என்று ஞானசம்பந்த தேவாரத்துல வருது. இவர் என்ன பண்ணார், நொடி என்ற ஒரு கால அளவை கையால் நொடிக்கிற நேரத்துக்குள் நொடி வரை இடிதர சினப்பகத்தொடு சென்றி, சினம் என்று ஒரு பக்குவ நிலை. அப்படி இருக்கிற போது சிவபெருமான் என்ன பண்ணார், கோப நிலை அடைந்தார். கோபத்தை பெற்றால்தான் அதை அழிக்க முடியும், அது உக்ர நிலை. அந்த உக்ர நிலையை அடைந்து முப்புறத்தை எரித்தார். சினப்பதத்தை ஒருப்படி செந்தி அருளும் மின்னெறி. அந்த செந்தியை வெளிப்படுத்திய ஒரு பொருள் அது செந்தி அருளும். புன்சிரிப்பினாலே நெருப்பை முப்புறத்துக்கு அனுப்பி வைத்த மெய்நெறி ஞான நெறி ஆகிய இறைவன். இங்க மெய்நெறி என்பது இறைவனை குறிக்கிற வார்த்தை. ஞான நெறி என்று சரியகிரே யோக ஞான நெறி அல்லது, மெய்நெறி என்பது இறைவன். மெய்நெறி பொய் நெறி நீக்கிய அதிசயம். மெய்நெறியாகிய இறைவன் என்னிடத்தில் இருக்கிற பொய் நெறியாகிய பாசங்களை ஒழித்த ஒரு பெரிய அதிசயத்தை நான் பார்த்தேன். என்னிடத்தில் இந்த பாசங்களை எல்லாம் நீக்கி என்னை நல்லவனாக்கி அடியாரோடு சேர்த்தார். இதை சொல்ற போது படிக்கின்றவர்களுக்கு என்னமோ ரொம்ப மோசமாயிருந்த நிலையில் உள்ள மாணிக்க வாசகரை இதோ அதே நிலையில அப்படியே தூக்கி அடியாரோடு இறைவன் வச்சு விட்டாருன்னு நினைக்கிற மாதிரி பாடியிருக்காரு. கடைசியில தான் உண்மையா ஒத்துக்கிறாருங்க. என்னை என்ன செய்தது தெரியுமா, அந்த மெய்நெறி பொய் நெறி நீக்கியது. என்னிடத்தில் இருந்த இந்த ஆபாசமான கீழ்நிலைகள் அத்தனையும் நீக்கி அப்புறம் அடியாரோடு அடியார உட்கார வச்சு அடியாரோடு உட்காருவதற்குரிய தகுதியை என்னிடத்தில் உண்டு பண்ணி அதன் பிறகுதான் அடியாரோடு சேர்ந்திருக்காரே தவிர அந்த யோகிதை இல்லாத நிலையிலேயே அடியாரோடு சேர்க்கல. இறைவனுக்கு தெரியாதா என்ன, அடியார் இடத்துல போய் உற்றாலை சேர உட்கார வச்சிருவார். ஆனா பாட்டு பாடுற போது படிக்கிற நமக்கு எப்படி அவர் சொல்றாரு சொல்லிட்டு வர்றாருன்னா, முட்டாளாகிய என்ன அடியாரோடு உட்கார வச்சுட்டார். அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணும், முன்னே நான் முட்டாளாயிருந்த என்னை தூயவனாக ஆக்கி இப்போ அடியாரோடு சேர்த்து இருக்கின்ற ஒரு பெரிய அதிசயம் என்று அர்த்தம் பண்ணா இந்த பதிய நம்ம முழுவதும் கிளங்கிவிட.
அதிசயப்பட்டு என்ற பதியை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.